உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் துரித முறையில் மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பன்னீர்செல்வம் அவர்கள். அவர்கள் நம்முடன் மண்புழு உரம் என்பது என்ன, துரித முறையில் மண்புழு உரம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும், மண்புழு உரத்தை உபயோகப்படுத்துவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்நிகழ்ச்சியில் நம்முடன் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
துரித முறையில் மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள். பண்ணையிலிருந்து பெறப்படக்கூடிய பண்ணை கழிவுகளில் பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் இருக்கின்றன. இந்த பண்ணை கழிவுகளை சரியான முறையில் பக்குவப்படுத்தி பயன்படுத்தும் போது பயிர்களால் எளிதில் எடுத்துக்கொள்ளும் வகையில் இல்லாத ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் எளிதில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றித்தர இயலும். இத்தகைய பண்ணை கழிவு மேலாண்மையை மண்புழு உரம் தயாரிப்பது ஒரு சிறந்த தொழில்நுட்பமாகும். மண்புழுக்கள் இயற்கை நமக்கு வழங்கியுள்ள வரப்பிரசாதங்களில் முக்கியமான ஒன்று. செயற்கை உரங்கள் மற்றும் ரசாயன பூச்சி மருந்துகள் காரணமாக நம் மண் வளத்தை இழப்பதுடன் மண்ணை வளப்படுத்தும் மண்ணின் குடல்கள் என வர்ணிக்கப்படும் மண்புழுகளும் இழந்து வருகிறோம். விவசாயிகள் தாங்களே உற்பத்தி செய்து உபயோகப்படுத்த இந்த சிறந்த இயற்கை உரமான மண்புழு உரத்தினை மண்புழுக்களை கொண்டு கழிவுகளை மக்கச் செய்து உற்பத்தி செய்யும் வழிமுறைகள் குறித்து இப்பொழுது காணலாம். மண்புழு உரம் என்பது மண்புழு கழிவுகளை குறிக்கும். மண்புழுக்கள் இயற்கையில் கிடைக்கும் விவசாய கழிவு பொருட்களான ஓரளவு மக்கிய சாணம், இலை, தழை போன்றவை உட்கொள்கின்றன. இவை மண்புழுக்கள் குடல்களின் உயிர் வேதியியல் மாற்றங்கள் அடைந்து எச்சங்களாக வெளியேற்றப்படுகின்றன. இவ்வாறு வெளியேற்றப்படும் உரத்தினை அதன் தன்மையை கொண்டு இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது வெர்மி காஸ்டிங். வெர்மி காஸ்டிங் என்பது மண்புழு உர குருணைகளாகும். இரண்டாவது வகை வெர்மி கம்போஸ்ட் என்று அழைக்கப்படும் மண்புழு கழிவுகளும் மண்புழுவிற்காக இடப்பட்ட மக்கிய கழிவுகளும் அடங்கிய மண்புழு உரமாகும். மண்புழுகளின் வகைகளையும் வாழ்க்கை சரித்திரத்தையும் பார்த்தோம்னா மண்புழு ஒரு ஈரிட உயிரியாகும். உலக அளவில் மண்புழுக்களில் சுமார் 3000 வகைகள் உள்ளன. இதில் சுமார் 384 வகை மண்புழுக்கள் இந்தியாவில் உள்ளன. ஆனால் இவற்றில் 6 வகையான மண்புழுக்கள் மட்டுமே மண்புழு உரம் தயாரிக்க சிறந்தவையாக பயன்படுகிறது. மண்புழுக்களின் வாழ்க்கை முறை மற்றும் மண்ணில் துளையிடும் அடிப்படையில் கொண்டு 3 வகைகளாக பிரிக்கலாம். எபிஜீனிக் வகை. மண்ணின் மேற்பரப்பில் வாழும் எபிஜீனிக் வகை புழுக்கள் மண்ணில் துளையிட்டு உள்ளே செல்லும் தன்மை இல்லாதவை. நிலத்தின் மேற்பரப்பிலே, அதாவது ஒரடிக்குள்ளே வாழும் புழுக்களாகும். இவை வேகமாக ஊர்ந்து செல்லும் ஆற்றல் பட்டவை. இந்த வகை புழுக்கள் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள மக்கிய இலை கழிவுகளையும் இதர அங்க பொருட்களையும் தின்று உரமாக மாற்றும் பண்புடையது. அடுத்து இரண்டாவது வகையை பார்த்தீங்கன்னா எண்டோஜீனிக் வகை. இந்த மண்புழு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா நிலத்தின் நடுப்பகுதியில் வாழும் எண்டோஜீனிக் வகை புழுக்கள் நிலத்தில் 1 அடி முதல் 2 அடி ஆழம் வரை வாழ்கின்றன. பொதுவாக நாம் நிலத்தை தோண்டும் போது நம் கண்களுக்கு தெரியக்கூடியவை. மண்ணில் உள்ள அனைத்து அங்க பொருட்களையும் உட்கொண்டு மண்ணின் அமைப்பையும் மாற்றக்கூடியதா இந்த புழுக்கள். இந்த வகை மண்புழுக்கள் மண்ணின் மேலும் கீழும் நகருவதால் மண்ணில் நல்ல காற்றோட்டம் வசதி கிடைக்கிறது. அடுத்து மூன்றாவது வகை அனிசிக் வகை. அனிசிக் வகை புழுக்கள் பார்த்தீங்கன்னா மண்ணில் மிக அதிகமான ஆழத்தில், அதாவது 6 அடி வரைக்கும் இது உள்ள சென்று வரக்கூடியது. இது உருவத்தில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். மண்ணின் படுக்க வாக்கிலும் 2 வகையிலும் துளையிட்டு செல்லும். இதன் கழிவுகள் மண்ணின் மேற்பரப்புக்கு தள்ளுகிறது. இந்த மண்புழு மேலும் கீழும் நகர்வதால் மண்ணில் நல்ல காற்றோட்ட வசதி மற்றும் தண்ணீர் வடிவதற்கு வடிகால் வசதி ஏற்படுத்துகிறது. இந்த 3 வகை புழுக்களும் வந்து நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். மண்புழு உரவினால் ஏற்படும் நன்மைகள் பார்த்தீங்கன்னா கழிவுகளை மக்கச் செய்யறது. பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் கரிமம் நிறைந்த கழிவுப் பொருட்களை உட்கொண்டு வாழ்கின்றன. இந்த கழிவுப் பொருட்கள் மண்புழு உடலில் சென்று நன்கு செரிமானம் செய்யப்பட்டு பின்பு மண்புழு எச்சமாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் பயிர் கழிவுகள், குப்பைகள், ஆகியவை எளிதில் மக்கி மண்ணுக்கு சிறந்த உரமாக கிடைக்கிறது. இவ்வாறு உரம் ஆகாம மாற்றப்படாமல் இருந்தன என்னாகும்னா பண்ணையில நிறைய பண்ணை கழிவுகள் சேர்ந்து சுகாதார சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், மண் வளத்தையும் கேடு வைக்கும். எனவே இது வந்து கழிவு பொருளை மக்க செய்து மண் வளத்தையும் கூட்டுறதுக்கு பயன்படுத்துறோம். அடுத்து மண்ணின் தரத்தை எப்படி மேம்படுத்தும்னு பார்த்தோம்னா இந்த மண் புழுக்கள் வெளியேற்றும் எச்சங்களில் மண் மற்றும் கரிம பொருட்கள் நன்கு கலந்து மீண்டும் மண்ணில் இடப்படுவதால் மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. இவ்வாறு கரிம பொருட்கள் கலந்த மண் பயிர் சத்துக்கள் மற்றும் தாது உப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. இதனால் ரசாயன வளம் அதிகரிக்கிறது. மேலும் மண்ணில் இவை ஏற்படுத்தும் துளைகள் மூலம் மண் இறுக்கம் குறைவதால் மண்ணின் அமைப்பு வடிவம் இயற்பியல் தன்மை மேம்படுத்தப்படுகிறது. அப்புறம் மண்புழு மண்ணில் இருக்கத்துல என்ன காற்று பரிமாற்றம் எளிதில் நடக்கிறது. இந்த மண்புழுக்கள் மண்ணை துளையிட்டு உணவாக உட்கொள்வதால் மண் இலகி மண் இறுக்கம் தளர்கிறது. இவ்வாறு மண் இறுக்கம் தளர்வதால் அதிக வாயுக்கள் மண்ணில் உள்ளே செல்ல வாய்ப்புள்ளது. அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகமாகுது. மண்புழுக்கள் செயல்பாட்டால் பொலிவடைந்த மண்ணில் நீர்பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். மேலும் மண்ணின் ஆழம் வரை சென்று வாழும் மண்புழுக்கள் உருவாக்கும் ஆழமான துளைகள் மூலம் நீர் உள்ளிறங்கி அடிமட்டத்துக்கு நீர் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதனால் ஆழ்துளைகள் மூலம் நிலத்தில் தேங்கி நிற்கும் அதிகப்படியான நீர்கள் விரைவில் வடியவும் உதவுகிறது. அடுத்த முக்கியமான ஒரு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மண் வளத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண்புழுக்களின் நடமாட்டத்தால் உருவாகிய மண்ணில் வளரும் பயிர்களையும் செழிப்பாக வளர செய்வதன் மூலம் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. மேலும் மண்புழுக்களின் செயல்பாட்டால் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் இருக்கின்றன. இதனால் பயிர்கள் நன்கு வளர்ச்சி அடைந்து அதிக மகசூலை கொடுக்கின்றன. அப்புறம் அடுத்த முக்கியமான நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தழைச்சத்தை நிலைநிறுத்தும் பாக்டீரியாக்கள் கரையா நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைக்க வரக்கூடிய பாக்டீரியாக்கள் மண்புழுக்கழிவில் அதிகமாக உள்ளன. இதனால் பயிருக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து அதிக அளவில் கிடைக்கிறது. மண்புழு உரத்தில் சாதாரண மண்ணை விட சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் சத்து 2 மடங்கு அதிகமாக இருப்பதால் நிலம் மிருதுவாகிறது. இதனால் ஒவ்வொரு மற்றும் கலர் நிறங்கள் சீராக்கப்படுகிறது. மண்புழு உரத்திற்கு மக்கு அதிகம் இருப்பதால் வேர்களின் வளர்ச்சி அதிகரிக்க உதவுகிறது. பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளான சைட்டோகைனின் ஆக்சின் மற்றும் பல வகை நொதி பொருட்கள் பயிர் ஊக்கிகள் ஹார்மோன்கள் விட்டமின்கள் போன்றவை இந்த மண்புழு உரத்தில் இருப்பதால் பயிர்கள் நன்றாக வளர்வதற்கு உதவுகிறது. அப்புறம் அதிக அளவில் கரிம சத்துக்கள் உள்ளதால் தாவரங்கள் ஆரோக்கியமாக வளர்வதோடு பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டவையாக உள்ளன. காய்கறிகளில் சுவை நிறம் மற்றும் வாசனை ஆகியவற்றை அதிகரிக்க செய்வதுடன் அவை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கிறது மண்புழு உரங்களை பயன்படுத்தும் போது. அடுத்து பயிர்களில் பூக்கும் தன்மையை அதிகரித்து மகசூலை கூட்டுகிறது. சாதாரண மண் மற்றும் மூலப்பொருட்களை மண்புழு உண்டு செரிக்கப்பட்டு பின்பு கழிவுப் பொருள்களாக வெளித்தள்ளப்படும் போது அதில் உள்ள சத்துக்களின் அளவு அதிகரிக்கிறது. முறையே கால்சியம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அதிகமாகும், தழைச்சத்து 5 மடங்கு அதிகமாகும், பாஸ்பரஸ் சத்து 7 மடங்கு அதிகமாகும், பொட்டாசியம் சத்து என்றக்கூடிய சாம்பல் சத்து 11 மடங்கு அதிகமாகும். எனவே இந்த பயிரில் இருக்கக்கூடிய கழிவுகள் மாதிரி துரித முறையில் மண்புழு உரம் தயாரிக்கிறது அதனுடைய அளவுகள் அதிகமாகுது. அப்புறம் இந்த மண்புழு உரங்களை துரிதமான முறையில் எப்படி தயாரிக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிர் மேலாண்மை இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் உழவியல் துறையில் இந்த துரித முறையில் மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 1 நாளுக்கு சுமார் 2 டன் அளவில் மண்புழு உரம் தயாரித்து விற்பனைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த 2 டன் தயாரிக்கிறது எங்களை சாதாரண முறையில் பயன்படுத்தினா அது சீக்கிரமாக பயன்படுத்த முடியாது. அதனால் துரித முறையில் மண்புழு உரங்களை உற்பத்தி பண்ணது. துரித முறை என்பது என்னென்னா இங்கே பண்ணை கழிவுலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பயிர் கழிவுகள் பயிர் சாகுபடி செய்த பிறகு உதாரணமாக சோளத்தட்டு மக்காச்சோளத்தட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு பிறகு கூடிய தட்டுக்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பயிர்கழிவுகளாக பயன்படுத்தும். அப்புறம் களைகள் பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய பயிரில் இருக்கக்கூடிய களைகள் அதாவது பூப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து களைகளையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்புறம் வைக்கோல் அப்புறம் தோட்டங்களில் உதிர்ந்த இலைகள் மரங்கள் மர இலைகள் வாழைத்தண்டுகள் அப்புறம் தென்னை மட்டைகள் இதெல்லாமே வந்து எடுத்து எங்கள்கிட்ட ஷெட்டர் இருக்குது. அந்த ஷெட்டரில் வந்து பொடியாக்கக்கூடிய எந்திரம் இதில் போட்டுட்டு சின்ன சின்ன பொடியாக்கிடும். இது வந்து முதல் நிலை. அடுத்து 2வது எங்களுக்கு தேவை என்னென்னா பயிர் கழிவுகள் ஒன்று. 2வது தேவை வந்து கால்நடை கழிவுகள். கால்நடை கழிவுகள் வந்து சாணமாக இருக்கலாம் ஆட்டு எருவாக இருக்கலாம் கோழி எருவாகலாம் பன்றி எருவாக இருக்கலாம் இதுவும் நம்ம எங்களுக்கு தேவை. அப்புறம் தண்ணீர் தேவை. அப்புறம் இந்த உரங்களை தயாரிப்பது நல்ல ஒரு வசதியான ஒரு கிட்டத்தட்ட பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சம மட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தேங்காவோட இடம் தேவை. இதுதான் முக்கியமான நமக்கு தேவை. இந்த பயிர் கழிவுகளை என்ன செய்யணும்னா முதல்ல வரக்கூடிய பயிர் சிறு சிறு துண்டுகளாக எடுத்துக்கணும். இந்த பயிர் கழிவுகளை அதை 1 மீட்டர் அகலம் 1 மீட்டர் உயரத்துக்கு இட வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த பெட்டு அமைச்சுக்கலாம். மேலே சொன்ன அத்தனை பயிர் கழிவுகளையும் சிறு சிறு துண்டுகளாக்கி 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம், நீளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அந்த தகுந்த மாதிரி நீளம் வச்சுக்கிட்டா இந்த துண்டுகளை வந்து பரப்பணும். அடுத்து இந்த பயிர் கழிவுகளோட 1 டன் பயிர் கழிவுகளுக்கு 1 டன் இந்த கால்நடை கழிவுகள், அதாவது சாணம், நான் சொன்ன மாதிரி இந்த சாணம், ஆட்டு எரு, அப்புறம் கோழி எரு, இதில் எது கிடைச்சாலும் நமக்கு பரவாயில்ல, இதெல்லாம் கலவையை கிடைச்சா கூட பரவாயில்ல, 1 டன் எங்கக்கூடிய அளவில் கலந்துக்கணும். இந்த இது 1 டன் அது 1 டன் கலந்துட்டு இதோட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள டிஎன்ஐயோ பயோ மினரலைசர் 1 டன்னுக்கு 2 கிலோ இதை அப்படியே கலந்துட்டு என்ன செய்வோன்னா எங்கள்கிட்ட எல்லாமே வந்து இயந்திரமாக்கம் ஆகிட்டுருக்கு. எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பயிர் கழிவுகளை கொண்டு வர்றது, பயிர் கழிவுகளை வந்து சிறு சிறு துண்டுகளாக்குறது, அப்புறம் அது வந்து பெட் ஃபார்ம் பண்ணுறது, எல்லாமே வந்து மெஷினரி செய்கிறோம். இப்போ இந்த டிராக்டரில் வச்சு நம்ம என்ன பண்ணுறப்ப என்னென்னா டிராக்டரோட இயங்கக்கூடிய அந்த கருவியை கொண்டு தண்ணீரை தெளிக்கணும். கிட்டத்தட்ட 40-50% தண்ணி தெளித்து இந்த கலவையை, இந்த பயிர் கழிவையும் கால்நடை கழிவும் கலந்த கலவையை வந்து களைத்து குவிக்கணும். இது எப்படின்னா 10 நாளைக்கு ஒரு தடவை களைச்சி குவிக்கணும். இதுவும் இயந்திரமே செஞ்சிடும். டிராக்டரில் எப்படி இயந்திரமே செய்கிறதுல என்னாகன்னா ஒவ்வொரு 10 நாளைக்கும் களைச்சி குவிக்கிறப்ப தண்ணியும் தெளிக்கிறப்ப என்னாகும்னா இந்த பயிர் கழிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பிச்சிடும். இது இது மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்கணும்னா கிட்டத்தட்ட 50-60 நாள், அதாவது 2 மாதம் 2 மாதம் இந்த பயிர் கழிவுகளை களைக்கணும், குவிக்கணும், எல்லாமே இயந்திரமே செஞ்சிடும், தண்ணியும் தெளிக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 40-50% இந்த ஈரப்பதம் இருக்கிறப்ப இந்த மாதிரி களைச்சும் குவிக்கிறதுல என்னாகனா அதில் இருக்கக்கூடிய வெப்பம் வெளிப்படுது பார்த்திங்களா, அதெல்லாம் வெளியில் போயிடும், நல்ல காற்றோட்டம் கிடைக்கும், சீக்கிரமாக மக்கும். இதுதான் துரித முறையில் பண்ண. அப்புறம் அந்த 60 நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இந்த பயிர் கழிவுகள்லாம் மக்கியிருக்கும். இப்போ இதுக்கு பிறகுதான் வந்து பாதி அளவு மக்கணக்கூடிய இந்த பயிர் கழிவுகளை இந்த மண்புழு படுக்கையில் கொண்டு வச்சு மண்புழு விட்டு அதுக்கு பிறகு வந்து 30 நாளில் நம்ம மண்புழு வைக்கிறப்ப என்னாகன்னா சிறந்த உரமாக இது மாற்றப்படும். அதை அப்போ என்ன செய்யணும்னா 60 நாள் கழித்து இந்த பாதியாக மக்கப்பட்ட பயிர் மற்றும் கால்நடை கழிவுகளை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். எந்த இடம்னா 10 அடி நீளம், கிட்டத்தட்ட 10 அடிக்கு 4 அடி அகலத்தில், 1.5 அடி உயரத்தில் இருந்தால் கிட்டத்தட்ட 1 டன் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம். 10 அடி நீளம், 4 அடி அகலம், 1.5 அடி உயரம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பயிர் கழிவுகளை பாதி மக்கான கழிவுகளை பரப்புறப்ப ஏறத்தாழ 1 டன் என்ற அளவில் வரும். இந்த பயிர் கழிவுகளில் மேலே பரப்பிட்டு அதுக்கு பரப்புறதுக்கு முன்னாடி கீழே பிளாஸ்டிக் ஷீட் வச்சுருவோம். ஷீட் வைக்கிறப்ப என்னாகும்னா அதிலே ஒரு பைப்பும் கொடுக்குறப்ப என்னாகும்னா மண்புழு உர நீர் குளியல், அந்த வெர்மி வாஷையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த 1 டன்னுக்கு 2 கிலோ வீதம், நான் முன்ன சொன்ன மாதிரி 3 வகையான மண்புழு சேர்ந்து விடலாம். இது ஒன்று சண்டை போட்டுக்காது, ஒன்று மேற்பரப்பில் இருக்கும், ஒன்று நடுவில் இருக்கும், ஒன்று கீழே போயிருக்கும், அது மட்டும் அதில் வேலை செஞ்சிட்ருக்கும். கிட்டத்தட்ட 30 நாளில் அது அந்த 1 டன்னும் வந்து இந்த 2 கிலோ மண்புழுங்க அருமையான மண்புழு எருவாக மாற்றிடும். அந்த 30 நாளில் வந்து எப்படி எடுக்கணும்னா ஒவ்வொரு 15 நாள் இடைவெளியிலும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மண்புழு எருவாக மாறுறத பகுதி பகுதியாக சேகரிச்சிட்டா 30 நாளில் அந்த 1 டன் என்ற அளவில் அந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய குழியில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பயிரில் இருக்கக்கூடிய பயிர் வளர்ச்சிக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கக்கூடியாத வகையில் இருக்கும். ஆனால் இப்போ மண்புழு உரத்தில் அதில் ஒரு 60 நாள் கம்போசிஷனும் இதில் 30 நாள் மண்புழுவோடு இருக்கப்ப கிட்டத்தட்ட 90 நாளில் நல்ல செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தழைச்சத்து கிட்டத்தட்ட 1.25% தழைச்சத்து இருக்கும். சாம்பல் சத்து பார்த்திங்கன்னா 0.6-0.7% வரைக்கும் சாம்பல் சத்து இருக்கும். மணிச்சத்து 0.8-1% வரைக்கும் மணிச்சத்து இருக்கும். அப்புறம் அடுத்தபடியாக வந்து நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது, அதாவது மேங்கனீஷ், அயன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிங்க், மூணுமே நமக்கு கிடைக்குது. இந்த நுண்ணூட்ட சத்துக்களும் வெவ்வேறு அளவில் இருக்குது. நான் ஏன் வந்து இந்த சத்துக்கள் வந்து ஒரே அளவாக இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் மண்புழு உரம் தயாரிக்கிறப்ப வெவ்வேறு வகையான பயிர் கழிவுகள் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஏறத்தாழ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1-1.2% தழைச்சத்தும், கிட்டத்தட்ட 0.8% மணிச்சத்தும், 1.5% பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய மண்புழு உரங்களை நாங்கள் தயாரித்து வைக்கிறோம். மற்ற சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மாதம் வரைக்கும் அந்த மண்புழு உரம் தயாரிக்காகும். பட் எங்களுக்கு வந்து அதில் பாதி நாள், அதாவது 90 நாளில் நாங்கள் வந்து துரித முறையில் எடுத்திருக்கோம். இன்னும் சில 90 நாள்லேருந்து இன்னும் எளிமையாக ஆக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். அந்த முறைகள் கிடச்சதுன்னா இன்னும் நிச்சயமாக குறைந்த நாட்களில் நல்ல வளம் நிறைந்த மண்புழு உரங்களை தயாரிக்க முடியும். எனவே வேளாண் பெருமக்கள், இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் மேலாண்மை இயக்ககத்தில் கீழ் பணியாற்றி வரக்கூடிய உளவியல் துறையில இந்த இது வந்து இருக்கு. அது இங்கிலீஷில் சொன்னால் சென்ட்ரல் ஃபார்ம் மத்திய பண்ணைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். விவசாய பெருமக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் பல்வேறு வகையான அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துருக்காங்க. பள்ளி மாணவர்கள் வந்துட்டுருக்காங்க, கல்லூரி மாணவர்கள் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த முறையில் வந்து செயல்முறை விளக்கம் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். இது வந்து பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எனவே வேளாண் பெருமக்கள் இந்த துரித முறையில் மண்புழு தயாரி முறைகளை தெரிந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது மத்திய பண்ணை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய பண்ணையை பார்வையிட்டு பயன்பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மண்புழு உரம் தயாரித்தல் சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின் வேளாண் பெருமக்கள் நான் குறிப்பிடும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி எண் 0422661103 என்ற நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை துரித முறையில் மண்புழு உரம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை முனைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.